ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 85வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை. அந்த ஆகம சித்தாந்தத்தை அப்படியே ஒவ்வொரு வாட்டையும் சொல்றாருப்பா. கற்ற தேசிகன், தேசிகன்னா குரு. இப்ப நம்ம எம்எஸ்சி படிச்சு பட்டம் வாங்கணும்னு வச்சுக்கோ, நம்மளா பட்டம் படிச்சு பட்டம் வாங்கிட முடியுமா? கற்ற ஆசிரியர் இடத்துல தானே படிச்சு பட்டம் வாங்கணும், அப்படித்தானப்பா? இல்ல தனியா நம்மளா படிச்சு பட்டம் வாங்க முடியாது, முடியாது. இந்த படிப்பு எப்படின்னா அந்த படிப்பு எப்படி? அதனாலே கற்ற தேசிகன் அந்த ஆகமத்தை கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சியில் பணிவோடும் பயில்லூர். பாப்பா இதெல்லாம் ரொம்ப நின்று சொல்ல வேண்டியதா. தேசிகனத்திலே சீடன் எப்படி இருக்க வேணுமானால், சீடன் எப்படி இருக்க வேணுமானால் பயந்து பக்தியோடு இருக்கணும், பயபக்தியோடு நடக்கணும். தேசிகனுடைய மனம் போனாலும், குருவனுடைய மனம் தேசிகனாலும் குருவனாலும் ஒண்ணு, குருவனுடைய மனம் போனாதபடி குரு சந்தோஷப்படும்படியாக பயம் பக்தி நிறைய உண்டு பண்ணி கொண்டு ஆசிரியத்திலே பாடம் கேட்கறது சாமானியம் அல்ல, சாமானியம் அல்ல. அதுக்காக ஆணவத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டோம். ஆச்சாரியிடத்துல பாடம் கேட்கும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப பயபக்தி கொடுக்கும், தன்மையிலிருந்து மாறவே கூடாது. அப்படி கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சி பணிவுடும் பயின்றூர். பணிவுடும் என்றது ஏதேனும் இவர் திருமம் வைத்து பயந்து பணிந்தேத்தா அதுவும் பற்று என்பது சைவ சமய நிதி. ஆண்டவன் கோயிலுக்கு போறோமா, அடியாளத்துல போறோமா, ஆசிரியத்துல போறோமா, அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணுமோ மிகவும் பயமும் பக்தியும் அவசியம், அச்சமும் அன்பும் கொண்டு ஆசிரியத்திலே பாடம் கொடுத்தார். அப்படி செய்து பெற்றதோர் இந்த பிறப்பினில் பெருமளம் நீங்கி ஆகமத்தை கற்ற தேசிய நிலத்திலே நன்றாக பயபக்தியோடு நன்றாக பாடம் கேட்டது தெளிந்தானால் இந்த பிறப்பிலேயே பெருமளம் நீங்கி, பெருமளங்கிறது ஆணவ மலை நீங்கி, நீங்கி சிற்றுயிர்க்குயிராகிய சிவத்தின் ஒன்றாவார். உயிர்க்குயிராகிய சிவத்தின் ஒரு சேர்ப்பார். ஒரு பெரிய ஆச்சரியம், ஆனா அந்த மக்களுக்கு சாமானியமா தெரியாது, உலகர்களுக்கே சாமானியமா தெரியாது. சிவத்தோடு சேருதல், சீவன் சீவன் சிவத்தோடு சேருதல், சிவத்தோடு சேருதலுக்கு சிவனருடைய ஆகம நெறியிலே நின்றவர்கள் சிவத்தோடு சேருவார். ஆகம நெறியில் நின்றவர்கள் சிவத்தோடு நில்லாதவர்கள் சேரமாட்டார். மறுபடியும் பரப்பு எடுப்பார்கள். எந்த பரப்பு வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த பரப்பு வருதுன்னு இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலே என்பது தாயமானவர். அதனாலே இப்பொழுது மனுஷனா இருக்கிறமா, சரியா ஒழுங்கா நடக்கலைன்னு வச்சுக்க, மனுஷத்தன்மை இல்லேன்னு வச்சுக்க, அடுத்தாப்புல நாயோ நரியோ மாடோ ஆடோ அப்படி போட்டுருவான். நீ மனுஷ மாதிரி நடக்கல, மனுஷத்தன்மை நடக்கல, அதனால உன் மனித பிறவியில் ஆயிக்கல அப்படின்னு அவன் போட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணு பண்ண முடியாது. அதனாலே இந்த பிறவியிலேயே ஆகமத்தை கற்ற ஆசிரிய நிலத்திலே நன்றாக படம் கேட்டு அந்த ஆகமத்தில சொன்னபடி வழிபாடு செய்து நெறியில நின்றானால் பெருமலை நீங்கி சிவத்தோடு சேரும். சிவத்தோடு சேருதல்னா, சிவத்தோடு சேருதல்தான் உயிருக்கு பெருமை, மலத்தோடு சேருதல் உயிருக்கு சிறுமை. இப்பொழுது மலத்தோடு சேர்ந்து இருக்கிறோம், மலத்தோடு சேர மலை நீங்கிருச்சுன்னா சிவத்தோடு சேருவோம். மலத்தோடு சேர்ந்துதானே இப்போ உலக வாழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, மலை நீங்கினால், மலை நீங்கினால் சிவத்தை சேர்ந்து விடுவார். ஆமா, நீங்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு. வழிபாடு மனம் வாக்கு காயங்களாலே ஆகமத்துக்கு படி போய் வழிபாடு பண்ணினவர்கள் மலத்தை நீங்கி சிவத்தை சேருவார்கள். அதுதான் சித்தமலம் அறுபத்து சிவமாய்க்கு இணையாண்ட என்பது திருவாசகம். ஆகமத்தின் பல ரெண்டு பாட்டுல நல்லா கொடுத்துருக்காருப்பா. சிவாலயம் கிளமான சிவாலயம் அடாலயம் சிவலிங்கம் புக்கரணி முன்போலாக சீர் பொருள் அடையும் படம். அதனாலே இப்ப நமக்கு கடவுளத்திலே பத்தி வருவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஆலயம் அவசியம், கோயில்கள் அவசியம். ஆலயம் தொழுவது சாலவும், ஆலயம் தொழுவது சாலவும். ஆலயத்தினுடைய சிறப்பு, ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய நாட்டில் அதிகம், எல்லா நாட்டிலும் இருக்கு, நம்முடைய நாட்டிலே அதிகம். என்ன காரணம்னா, இங்க எல்லாம் ஆகம விதி இப்படி அமைப்பு பூசை கும்பாபிஷேகம் சகலம். மற்ற நாடுகள்ல இப்படி கிடையாது. மற்ற நாடுகளுக்கு சிவனே கடவுள் என்பதும் தெரியாது ஒன்று. இன்னும் வடநாடெல்லாம் ஆகம விதி கிடையாது, வடநாட்டில எல்லாம் ஆகம விதி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில தான் ஆகம விதி, அது தெரியுமா உங்களுக்கு? அங்க எல்லாம் வேத விதி மற்ற இந்த ஆசாரங்கள்லாம் அங்க வடக்க பார்க்க முடியாது, வடநாட்டுல பார்க்க முடியாது. இந்த ஆசாரங்கள், அனுஷ்டானங்கள், முறை, நெறி, இதுகள் எல்லாம் இந்த ஆகம விதிப்படி கட்டிய இந்த ஆலயத்துல இருக்கின்ற அர்ச்சகர்களும் மற்ற அன்பர்களும் செய்கின்ற முறைகள் பூராவும் சிறப்பாக இருப்பது இந்த நாட்டு தான், தமிழ்நாட்டு. அதனாலே ஆலயம் அவசியம், ஆலயம் அவசியம் அவசியம் அவசியம். ஆலயம் என்பது லயம், ஆலயம் என்று ரெண்டு சொல்லு. ஆ என்பது ஒரு வாக்கியம், லயம் என்பது ஒரு வாக்கியம். ஆன்மாக்கள் லயமாகின்ற இடம், லயம் என்றால் பொருந்துதல், பொருந்துதல். ஆலயத்தை தரிசிக்காம சிவபக்தன் சோறு உண்ணக்கூடாது. சிவபக்தனா இருக்கிறவன் சாமியை தரிசிக்காம சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாம் தினந்தோறும் பூஜையில சிவனை தரிசிக்கிறோம், சாப்பிடுறோம், அப்புறம் முடிஞ்சப்போ ஆலயத்துக்கு போறோம். ஆனா தினந்தோறும் ஆலயத்துக்கு போனா நல்லதுதான், தினந்தோறும் ஆலயத்துக்கு போனா நல்லதுதான். நிலை பெருமாறு நிதியில் நெஞ்சே நீவா நித்தலும் இவ்விரானுடைய கோயில் புக்கு, நித்தலும் இவ்விரானுடைய கோயில் புக்கு. காலையும் ஆலயம் கைதொழுவார் மனம் ஆலயமாக அணரியார்க்கே என்பதெல்லாம் அப்பர் தேவாரம். அதனால இப்படி தினந்தோறும் ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஆலயம் நன்றாக இருக்கவும், ஆலயம் நன்றாக இருக்கவும். அதுக்கு மேல மடங்கள், மடங்கள்னா இப்ப திருவாவூரம் முதலான மடங்கள் இருக்குது. அந்த மடங்கள், மடங்கள் எல்லாம் அருளாளர்கள் மகான்கள் தங்கி இருக்கிறார், அங்க சிவபெருமான் இருக்கிறார். அதுக்கு மேல ஆலயத்தை சார்ந்த தீர்த்தங்கள், ஆலயத்தை சார்ந்த தீர்த்தங்கள், குளங்கள், நந்தனவனங்கள் முதலான ஆலயத்தை சார்ந்தது நிறைய இருக்குவாரு. அதுகள் எல்லாம் நன்றாக இருக்கவும், நன்றாக இருக்கவும். நன்றாக இருந்தாதான் நாம் சென்று வழிபடவும், அதன் மூலமாக ஒரு மனதுக்கு திருப்தி உண்டாகவும் வாய்ப்பாகும். அது பார்க்கும் போதே நமக்கே பரிதாபமா இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தா கோயிலும் அந்த குளமும் பார்த்தா நமக்கே பரிதாபமா இருக்கும், விளங்குது இல்லையா? அப்படி இல்லாம அப்படி அந்த ஆலயங்களோ குளங்கள், மடங்கள், நந்தனவனங்கள் இவைகளெல்லாம் சீர்கெட்டு இருந்துச்சுன்னா பழுதா இருந்துச்சுன்னா, பழுதாகிறது சகஜம் தானே, நாளாச்சுன்னா பழுதாகும் தானே, அது இடியோ கொண்டு மற்ற ஒரு குறைபாடு வர்றது சகசம் தானே. அப்படி ஆச்சுன்னா அந்த கோயில், நந்தனவனம், தடாகம் முதலானவற்றை நன்றாக சீர்படுத்தல், திருப்பணி செய்தல், மறுபடி திருப்பணி செய்தல், திருப்பணி செய்து பழையபடிய கும்பாபிஷேகம் முதலானதெல்லாம் செய்து நன்றாக வைத்திருப்பது. அப்படி செய்த மாதிரி பழுதுபட்ட ஆலயத்தை திருப்பணி செய்து சிறப்பான முறையிலே அந்த ஆலயம் இருக்கும்படியாக செய்தான்னா, முதல்ல ஆலயம் கட்டினான் பாரு, முதல்ல அவனுக்கு கிடைச்ச பலனை போல ஆயிரம் மடங்கு ஒண்ணு கிடைக்குமா, ஆயிரம் மடங்கு இந்த பழுதுபட்டதை செய்தவன் கட்டி வச்சான், அவனுக்கு ஆயிரம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, இவனுக்கு எத்தனையோ மடங்கு கூட கிடைக்குங்கிறார். அது மாதவர் மடங்களாதி, வரதன் மந்திரங்களாதி, நாதமாலிங்கமாதி, நளின புக்கரணியாதி, சேதமுற்றடின் முன்போர் செய்தவர் குருவரன் தான், ஓதுமுன் செய்தோர் தம்மில் ஆயிரம் விதம் உண்டு. அதனால இப்படி ஆலய திருப்பணிகள் இப்ப நம்ம நாட்டுல அதிகபட்சம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கங்கே நடந்துகிட்டு பல ஆலயங்கள் கவனிக்காமல் கிடக்கிறது, பல ஆலயங்களை கவனிக்காமல் இருக்கிறது. அங்கங்க இருக்கிற அன்பர்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு ஆதீனங்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு மேல அறநிலையத்துவம் முயற்சி பண்ணணும், விளக்குதா? அப்படி ஏழை ஆலயங்களை சீர்படுத்துதல், அந்த பழுதை நீக்கி திருப்பணி செய்தல், இவைகளெல்லாம் சிறந்த புண்ணியம் என்று சொல்கிறார். மாதவர் மடங்களாடி, வரதன் திறங்களாடி, நாதமாறு இங்கமாடி, நடின புக்கரணியாடி, சேதமுற்றின் முன்போர் செய்கின்றோருக்கு ஒரு பலன்தான், ஓதுமும் செய்தோர் தம்மில் ஆயிரம் புனிதம் ஓங்கும், செய்கின்றோர் குருவலம் தான், ஓதும் முன் செய்தோர் தம்மில் ஆயிரம் புனிதம் ஓங்கும் என்பது இந்த பாடல். அதுக்கு மேலே பழுதான இடங்களை பழுதரை செய்வோம் அடையும் பலன், உரைத்திடும் அடங்களாகி உறுப்பினர் சிதை என் நூலில், திரித்திடும் முறை ஏனென்றாய் தெளிவுரை செய்கின்றோர்க்கு, வள உரைத்திடின் முன்னஞ்செய்தோர் மறுவிடும் பலத்தின் மேலாய் விரித்திடும் பலம் நூறு மடங்களை எம்புமாறும். அதனால இப்படி பழுதான ஆலயங்கள், மடங்கள் முதலானவற்றை செய்யறது அளவில்லாத புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். முன்ன முதல்ல கட்டியவனுக்கு கிடைச்சிட பலனை போல ஆயிரம் மடங்கு கூட கிடைக்கும். அதனாலே அவரவர்களும் என்ற போது என்ற இடங்களிலே நவாவா சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம், கூடுதலா செய்யறதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து செய்யலாம். அதுக்கு மேலே அரசு ஆதீனங்கள் ஈடுபடணும், பெரிய கோயில்லாம் பிடிக்கிறாங்க அரசு ஆதீனங்கள். அது புண்ணியவான்கள் அந்த கோயில்களை நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காங்க, அந்த காலத்துல நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காங்க. அது சுத்துல வருகிற வருமானம் ஒழுங்கா வந்தாலே போதும், வேற ஒருத்தர் உதவி வேண்டியது இல்லை, வர்றது இல்லை. அதுக்கு மேல சிவயோகியன் பெருமைங்கிறார். சிவயோகியன் பெருமை, சிவயோகி என்றால் மனிதன், சாதாரண மனிதன் விளங்குகிறார். இந்த மனிதனே சிவமாக ஆகிறார் இருக்கும் போதே. அது எப்படி என்றால் தினந்தோறும் சிவத்தை நோக்கி தவத்தை செய்யும், சிவத்தை நோக்கி தவத்தை செய்யும், அதனால என்ன ஆகிறார் சிவமாக. இப்ப இந்த துறைக்கு சைவத்துறைக்கு வந்து வழிபாட்டுக்கு வந்து ஆகம முறையில தீட்சா முதலானதை பெற்று இப்படி ஞானம் உள்ள பாடம் கேட்டு அதன் மூலமாக அவன் தியானம் செய்து தியானத்தை செய்து வாக்கினால தோத்திரத்தை பண்ணி கண்ணால சாமியை தரிசித்து மனத்தால நினைந்து சிறியனால கேட்டு இப்படி ஆகியால பல வகையிலும் ஆகியால சிவசம்பந்தமாகவே அவருடைய செயல் பூராக இருந்ததுன்னு வச்சுக்க அவன் சிவயோகியான், சிவயோகி ஆகிறான். மனிதன் சிவமாகிறான், ஆச்சரியம் அல்லவா? மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கிறவன் செய்கின்ற செயலாலே செயற்கரிய செய்வார் பெரியர் என்றார் போல செய்கின்ற செயலாலே மனிதன் சிவமாகிறான், செய்கின்ற செயலாலே மனிதன் மிருகமாகிறான். நல்ல விளங்குதார், அப்படி இருக்கிறான், நிறைய இருக்கு, அது நிறைய இருக்கு. ஆகவே இப்படி மனிதன் சிவமாவதற்கு எல்லா செயலும் அவனுடைய கருவிகரணம் பூராவும் சிவமாகவே ஆகும், கருவிகரணங்கள் பூராவும் சிவனாகவே, சிவனுக்கு தரிசித்து கண்ணு தரிசித்து தரிசித்து கண் சிவனாகிறது. அதே போல சிவியினால கேட்டு 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 காது சிவமாகிறது, வாக்கினாலே பாடி மந்திரம் ஜெபித்து வாக்கு சிவமாகிறது. இப்படியோ ஒவ்வொரு கருவிகள் ஒவ்வொரு பசுக்கரணங்களாயிருப்பது பதிகரணங்களாக ஆவது, சிவகரணமாயிருப்பது சிவகரணமாவது. இப்படி நாள்தோறும் செய்ய 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 என்னாகிறார் அவன் சிவயோகியாகும். அவனுடைய பெருமை அளவுபடாது, அவனுடைய பெருமை அளவுபடாது. அதை சொல்றாரு, அது கூடுதலா சொல்ல போனோம். அதனால இப்படி மனிதன் சிவமாக ஆவதற்கு சிவபெருமான் அருள் செய்த மனிதன் சிவமாக ஆவதற்கு சிவபெருமானை வழிகாட்டி இருக்கிறான். இந்த மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா ஏ மாதிரி நீங்க ஆகலாம். அதுதான் சிவபெருமான் இருக்கிற ஒரு ஏமாந்த தோணம். என்ன ஏமாந்தனமா, யாரு போய் சேர்ந்தாலும் அவர் மாதிரி ஆக்கி விடுவார் சிவபெருமான். இப்ப நம்ம ஒரு பணக்காரன்ட்ட நம்ம சேர்ந்தோம்னு வச்சுக்க, அந்த பணக்காரன் நம்ம ஏழை பணக்காரன் சேர்ந்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இவன் ஏழையாவே இருக்கணும் அப்பதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு பணக்காரன் ஆகணும்னு நினைப்பானா, நம்மளை போல பணக்காரன் ஆகட்டும் அப்படின்னு நினைப்பானா, நினைக்கணும். சிவபெருமான் எப்படின்னா தன்னை யாரு சேர்ந்தாலோ அவங்கள தன்னை போல ஆக்கிடுவார். சென்ற வரை தாமாக்குந்து இல்லை சிற்றம்பரவர், குமரகுபுரர் சென்ற வரை தாமாக்குந்து இல்லை சிற்றம்பரவர். சிவபெருமானை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன ஆவார்கள், சிவமாகவே ஆவார்கள். இதெல்லாம் விளங்குற பெரிய ஆச்சரியம். இந்த உண்மைகள் நன்மையெல்லாம் வேற எந்த பொருளும் சொல்ல மாட்டான். சிவத்தை சேர்ந்த ஆன்மா என்ன ஆகும், சிவமாக. இப்ப நாவு சும்மா இருக்குது, கொஞ்சம் சர்க்கரையை போட்டா என்ன ஆகுது, நாவு இனிக்குது. சும்மா இருந்த நமக்கு ஒண்ணுமே தெரியலையா, கொஞ்சம் சர்க்கரையை போட்டோம்னா என்ன இருக்கும், இனிப்பா. நாவு இனிப்பே ஆகிவிடுகிறது, நாவு இனிக்கிறது. சர்க்கரை தனியா இருந்தா அது தெரியாது, நாவு தனியா இருந்தா தெரியாது. நாவோடு சர்க்கரை சேர்ந்தால் இனிக்கிறது, சிவத்தோடு ஆன்மா சேர்ந்தால் சிவமாகிறது. விளங்குற அதனால இப்படி செய்கின்ற செயல் எல்லாம் சிவ செயலாகவே, செய்கின்ற செயலெல்லாம் பேசுதல் சிவத்தை பத்தியே, நினைப்பது சிவத்தை பத்தியே, பார்ப்பது சிவத்தை பத்தியே, இப்படி எல்லா கருவிகரணங்கள் எல்லாமே சிவமாகும். அதுதான் பால நலத்தை நெய்தனமாக பாடினாரு ஞானசம்பந்தரு, எறும்பு பெண்ணாகவும் ஆகு பாடினாரு, முதலை விழுங்கி உள்ள வருமாறு பாடினாரு, கல்லு மிதக்குமாறு பாடினாரு, இப்படி எல்லாம் பாடினார்கள் அல்லவா. இப்படி எல்லாம் அங்க பாட்டுல அப்படி நடந்துச்சு, கல்லு மிதக்குமா தண்ணி இல்லை. அதுவா, அதுதான் அவங்களுக்கு நம்ம நவு நம்ம கண்ணு மாதிரி இல்லை. அவங்களுக்கு எல்லாம் பதிகரணங்கள் சிவகரணங்களாக ஆகிறபடினாலும் அவங்க சொன்ன மாதிரி ஆகும். இதெல்லாம் விளங்குதா? இப்ப முதன் மந்திரி உத்தரவு போட்டா நடக்கும், நம்ம போட்டா நடக்குமான்னு, அரசன் உத்தரவு போட்டானா நடக்கும், நம்ம போட்டா நடக்குமா, என்னமா அவன் கொண்டா நடக்குது, அவன்கிட்ட அந்த பவர் இருக்கு. அதே போல ஞானி கிட்ட பதிகரணங்கள பசுகரணங்கள் எல்லாம் பசு பதிகரணங்களாகி சிவகரணங்களாகி சொன்னா நடக்குது. கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சி கற்றுணையாவது நமச்சிவாயன்னு கல்லு மதக்குதுப்பா, கல்லு தெப்பமாயிருச்சு, கல்லு தெப்பமாயிருச்சு. அதை சொன்னா திரு கடிச்சு படியாருல. பாலை நெய்தல் பாடியதும் பாலை நிலத்தை நெய்தல் நலமாக பாடினாராம் திரு நனிபள்ளி. பாலை நலமா இருந்துச்சான் ஞானசம்பந்த பாடிட்டு, அது நெய்தல் நல்ல நெய்தல்னா வந்து நெல் விளையிற நிலம், நெல் விளையிற நிலம் வயலா. பாலைன்னா ஒண்ணும் முளைக்காது, பாலை நிலத்துல ஒண்ணும் முளைக்காது. பாலை நெய்தல் வாடியதும் பாம்புலிய பாடியதும் விசந்திட்டு இறந்தவன எடுத்து விட்டார். பாலை நெய்தல் வாடியதும் பாம்புலிய பாடியதும் காலனை என்று அங்கு ஏவி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் காலனை ஏவி கரைக்கான் முதலையை புல்லை தரச்சொல்லு காலனை கரைக்கான் முதலையை புல்லை தரச்சொல்லு முதலையை புல்ல தரச்சொல்லு காலனை புல்ல தரச்சொல்லு கரையில வந்து பாட்ட பாத்தியா விநாசிரி தந்தது இல்லையா முதல விழுங்கணும் இல்லையே. ஆகையினாலே இப்படி அதெல்லாம் இந்த மாதிரி செயலெல்லாம் செய்தார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நாவு மனம் கண்ணு கா முதலாத கருவிகளால நம்மளுத போல இல்லை, எல்லாம் சிவமா பாலநீதல் பாடியதும் பாம்புலிய பாடியதும் காலநயன் தேவி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்தது பட்டவர்க்கு நந்தம் கரணம் போலல்லாவை காணும் என்பது திரு கழித்துப்படியார் என்கின்ற ஞானம். அதனாலே இப்படி கருவிகளை எல்லாமே சிவமாக ஆக்கி விடுவது, கருவிகள் எல்லாமே சிவமாக. இப்ப நான் பேசுறேனா என்ன பேசுறேன்? சிவனை பத்தி பேசுறேன். சிவனை பத்தி பேசுறேன்னா நாகு சிவமாக ஆகி விடுவது, கண் சிவத்தை பார்த்து பார்த்து கண் சிவ சம்பந்தமாகிறது, சிவ சம்பந்தம், சிவ சம்பந்தம், சிவ சம்பந்தம் ஆக 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 சிவமாகவே ஆகிவிடும். அதனாலே அப்படிப்பட்ட ஆனவனுக்கு தான் சிவயோகின்னு பேரு. அந்த சிவயோகிக்கு சமான உலகத்துல யாரும் கிடையாது. சிவயோகிக்கு சமானம் உலகத்துல யாரும் கிடையாது. வேதத்தை கற்றவனோ மற்ற நூல்களை கற்றவனோ மற்ற ஆச்சிரமங்கள்ல இருக்கிறவனோ மற்ற ஜாமியாரோட யாரும் ஈடாக முடியாது. சிவை யோகி என்றால் தனிப்பட்ட சிறப்புடையவன், தனிப்பட்ட சிறப்புடையவன். அதே முன்னூறு சடங்கு முடியாதவன் முடிப்போன் ஏதும் முடிந்து நடந்தோன் தண்ணீர் வண்ணி ஓத்திரி எச்சாவான் சத்திரையாகி இன்னொரு போல் வேதாந்தி இவர் இசைத்த முறையா இவர் இசைத்த முறையா இடம் அதிகர் தொண்ணூறு வேத சிறப்பு புதிய மக வாக்கியம் அதனின். அதனாலே முன்னூறு சடங்குங்கிறது உபநயனம் பூமி கல்யாணம் அது முடிச்சவே முடிக்காதவே வேதம் முழுதை உணர்ந்தவே இந்த அக்னி கோத்திரம் இருக்குவாரு அக்னி கோத்திரின்னு சொல்லுவாரு அந்த அக்னி கோத்திரன் அப்புறம் மற்ற சக்கர யாகம் பண்றவன் அப்புறம் வேதாந்தி இப்படிப்பட்ட பல துறையிலே வல்லவர்கள் எல்லாம் கூட சிவகோதிக்கு சமானமாகும். மதித்த தத்துவமசி என்னும் வய வாக்கியத்தின் வாய்மையினை விதித்த விஞ்சையர்வோடு மறையோர் மேலாம் பசுபதி முன் கதித்த ஓசை சிவாகமத்தின் கருதும் உடந்து உயிருள் பதித்த பரம சிவனருடன் பார்க்கும் சிவை உயிர்க்கு எனையோ என்பது இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு அடுத்த வாரம் தான் நாளைக்கு தான் சொல்லணும். நாளைக்கு தான் தினம் ஆறு நாளைக்கு இருக்கு, நாளைக்கு தான் சொல்லுது, நிறைய விஷயம் நிறைய இருக்குது, அதனால நாளைக்கு சொல்லுவோம். அது நாளைப்படி சிவஞான நூல்கள் எல்லாம் நமக்கு சிவபெருமான அருதி செய்த ஒரு பெருங்கருணை. அப்பா படிக்க வச்சதுதானே பெருங்கருணை, போர் போட்டது பெருங்கருணை அல்ல, கருணை அதுவும். ஆனா அது உடலை வளர்க்கும், கல்வி அறிவை வளர்க்கும். சரியா இருக்கா? அறிவுடையவனாக கல்வி உடையவனாக ஆகும். நம்ம பார்வதி சிவ 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 சிதம்பரேசா அரகர அரகரம் பலவானாம் பார்வதி பிரியா பத்தர்கள் நேசாம் பத்தியும் புத்தியும் தந்த உள்வாரதா ஆரூரானை காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தியாழ்வாய் சீரூர் தில்லை தாண்டவம் செய்யும் சிதம்பரேசா சிதம்பரேசா பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மையின்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய்
பாடும் பணியே
நாடும் அடியால் கூட தருவாய், பிறவாயிருக்க வரத்தை தருவாய், மறவாதிருக்க மனத்தை தருவாய், தருமம் செய்ய தனத்தை தருவாய், தானம் செய்ய மதியை தருவாய், நீரும் கண்டியும் புனைய தருவாய், நெஞ்செழுத்தை உணர தருவாய், சிவ சிவ சம்போ 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 சிவ சிவ சம்போ. வான்முயில் வளாது வேகமலி வளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவிலாக உயிர்கள் வாழ்ந்து நான் மறை அரங்கடோ மரற்றி மல்க மேன்மை செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.